हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। வழக்கமாக தினமும் காலையில் ஸ்ரீமத் பாகவதம் படிப்போம். இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதத்துக்கு பதில் நம்ம தீபாவளி பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு தீபாவளி, எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஹரே கிருஷ்ணா. எத்தனையோ திருவிழா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் பெரிய ஒரு திருவிழா அப்படின்னா தீபாவளி. இந்தியாவில் பல இடங்களில் பல திருவிழாக்கள் இருக்கு. ஒரு இடத்துல கொண்டாடுற திருவிழா இன்னொரு இடத்துல இருக்காது. தீபாவளி அப்படிப்பட்டதில்லை. ஏறக்குறைய இந்தியாவிலோட எல்லா பகுதியிலையும் தீபாவளி கொண்டாடுறாங்க. ஒரு சில பகுதிகளில் கிடையாது, ஆனால் பொதுவாக எல்லா இடத்துலையும் தீபாவளி கொண்டாடுறாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களும் தீபாவளி கொண்டாடுறதுக்கு வெவ்வேறு காரணம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பகுதியினரும், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட எதுக்குப்பா தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாக வரக்கூடிய பதில், கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்னனால் அதை நாங்கள் வந்து தீபாவளியாக கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வட இந்தியாவில் போனோம் அப்படின்னா பொதுவாக அவங்க சொல்லக்கூடியது, பெரும்பாலானோரும் ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள், ராமர் தன்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு சீதை லக்ஷ்மணர் வானரங்கள் எல்லாரையும் கூட்டிட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள், அதை வந்து அவங்க தீபாவளியாக கொண்டாடுறாங்க. பம்பாயில் அல்லது குஜராத்தில் ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து புது வருஷம், குறிப்பாக இந்த வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீபாவளிங்கிறது புது வருஷ பிறப்பு. வங்காளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அங்கே தீபாவளி அப்படிங்கிறது துர்கா பூஜா. இப்படி பல இடங்கள்லையும் பல காரணங்களோட மக்கள் தீபாவளியை கொண்டாடுறாங்க. பெரும்பாலும் மக்கள் கொண்டாடுறதுன்னு பார்க்கும்போது ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள், அதுதான் நிறைய மக்களால் அனுசரிக்கப்படக்கூடிய ஒன்று. இருந்தாலும் மற்ற நம்பிக்கைகளும் இருக்கு. பொதுவாக இந்த காரணங்கள்னால தீபாவளி அப்படிங்கிறது ஒரு வைஷ்ணவ திருவிழான்னு நம்ம சொல்லலாம். உண்மையில் வைஷ்ணவ திருவிழா தான், ஏன்னா ராமர் அயோத்தியாக திரும்பி வந்த நாள், கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்ன நாள். அது மட்டும் இல்லாமல் பலி மகாராஜர் கிட்ட இருந்து வாமனர் எல்லா சொத்தையும் பிடுங்கினதும் தீபாவளி அன்னைக்கு தான் சொல்கிறாங்க. தீபாவளி அன்னைக்கு, அதாவது வாமனர் தோன்றின நாள் வேற, வாமனர் வந்து பலி மகாராஜ்கிட்ட போய் தானம் கேட்டு பலி மகாராஜர் அந்த தானத்தை கொடுத்து மூன்றடி நிலம் கொடுத்தறியும், அந்த மூன்றடி நிலத்தை வச்சு உலகம் மொத்தத்தையும் அளந்தது. உலகம் மொத்தத்தையும் அளந்துட்டு அதுக்கப்புறம் இடம் பத்தாமல் பலி மகாராஜருடைய தலையிலேயே காலை வச்சு அவரை பாதாள லோகத்துக்கு அனுப்புனது, இதுவும் தீபாவளி அன்று நடைபெற்றதாக தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம இந்த கௌடிய வைஷ்ணவர்கள் சமஸ்கிருத மாதத்தினுடைய இந்த மாதம் கார்த்திகை கார்த்திக் மாதம். இந்த கார்த்திக் மாதத்தில் பார்த்தோம்னா நம்ம மாதம் முழுக்க தாமோதரருக்கு கிருஷ்ணருக்கு தாமோதரர் அப்படின்னா யார் ஒருத்தர் உரலில் கட்டி போடப்பட்டாரோ அவர் யாருடைய இடுப்பில் கட்டி போடப்பட்டாரோ அவர் கிருஷ்ணர் அன்னை யசோதையினால் உரலில் கட்டி போடப்பட்டார். அதை கொண்டாடுறதுக்காக நம்ம ஒரு மாதம் முழுக்க கார்த்திக் மாதம் முழுக்க தாமோதர திருவிழா கொண்டாடுறோம். ஆனாலும் அந்த அந்த நிகழ்ச்சி சரியா கிருஷ்ணரை அன்னை யசோதை உரலில் கட்டி போட்ட அந்த நிகழ்ச்சி தீபாவளி அன்று நடந்ததாக சொல்லப்படுது. தீபாவளிக்கு மறுநாள் கோவர்தன பூஜா, நாளைக்கு இங்கே கோவர்தன பூஜையும் கொண்டாடுவோம். நம்ம கோயிலில் விமரிசையாக ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறோம், மக்கள் நிறைய பேர் வர்றதுக்கு வசதியான நாளைக்கும் கோவர்தன பூஜை கொண்டாடுவோம். ஏன்னா நாளைக்கு தான் உண்மையில் கோவர்தன பூஜை. கோவர்தன பூஜை கிருஷ்ணர் கிருஷ்ணருடைய அறிவுரையின்படி பிருந்தாவனவாசிகள் எல்லாரும் கோவர்தனத்தை வழிபட்ட நாள். அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் அப்புறமா. இப்படி பல இடங்களில் பல காரணங்களோட தீபாவளி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விமரிசையான ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது. தீபாவளி அப்படின்னா தீபா அப்படின்னா தீபம் எல்லாருக்கும் தெரியும், வழி அப்படின்னா நிறைய. இன்னொரு விதத்தை சொல்லணும்னா தீபாவளி அப்படின்னா நிறைய தீபங்களை கொண்டு கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழா. தீபாவளி பொதுவா தீபம் அப்படிங்கிறது அதனுடைய பனி ஒளியை கொடுக்கக்கூடியது, இருளை போக்கக்கூடியது, இருள் போய் ஒளி வரக்கூடியது, அல்லது அறியாமை போய் ஞானம் வரக்கூடியது. அதுதான் தீபத்தினுடைய ஒரு தாத்பரியம். கிருஷ்ண கீதையில சொல்ற தேசாம் ஏவானு கம் பார்த்தம் அகம் அஜான ஜம் தமக நாசையாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. கீதையினுடைய சத்துர் ஸ்லோகத்தினுடைய கடைசி ஸ்லோகத்துல அவர் இதை தெளிவுபடுத்துறார். தேசாம் ஏவானுக்கம் பார்த்தம், யார் என்னுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்காங்களோ அத்தகைய பக்தர்களுக்கு அகம் அஜான ஜம் தமக அஜான ஜம் அறியாமை அப்படிங்கிற இருளை ஞான தீபேன பாஸ்வத ஞான தீபத்தை கொடுத்து நானே விளக்குகிறேன். ஞான தீபேன கிருஷ்ணன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துற தீபா. தீபத்தினுடைய பணி ஒளியை கொடுக்கறது, அதனால அறியாமை அகற்றப்படுது. அந்த விதத்தில் இந்த திருவிழா பொதுவாக அறியாமையை விளக்கி ஞானத்தை பெறுவதற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பல விளக்கங்கள் பல இடங்களில் பல மாதிரி கொடுக்கப்படுது தீபாவளி பற்றி. பொதுவாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தீபாவளி அப்படின்னா தீபங்களை வைத்து வழிபடக்கூடிய ஒன்று. தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் செய்யணும்னு சொல்லுவாங்க, அல்லது அந்த நாளையில் எல்லா தண்ணியிலையும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கங்கை இருக்கிறதாகவும் சொல் ஐதீகம். எப்படி வருது ஏன் வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எப்படி பார்த்தாலும் ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா கங்கை இந்த உலகத்தில் தோன்றதுக்கும் தீபாவளி நாள் காரணமாக அமையுது. ஏன்னா வாமனர் மூ உலகத்தையும் அளந்த போது தான் கங்கை இந்த பூமிக்குள்ளார பிரவேசித்தது. வாமனருடைய கால் விரல் பட்டு பிரபஞ்சத்தினுடைய திரை கிழிந்தபோது மேலே இருந்த கங்கா இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார உள்ள நுழைஞ்சது. அதன் பிறகு அது சிவபெருமான் மூலமாக வந்து அதெல்லாம் கங்கை எப்படி தோன்றுனதுங்கிறது பெரிய கதை. எப்படி பார்த்தாலும் இது ஒரு வைஷ்ணவ திருவிழா. ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோயில்களில் சிறப்பான பூஜைகள் இருக்கும், நிறைய இடங்களில் சிறப்பாக பலர் தீபாவளி அனுசரிப்பாங்க. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு தீபாவளி அன்னைக்கு சிறப்பு உற்சவங்கள் தான் இருக்குது. ரங்கநாதருக்கு எல்லா நாளுமே உற்சவம் உண்டு, ஏறக்குறைய எல்லா நாளுமே உற்சவம் உண்டு அவருக்கு. இருந்தாலும் தீபாவளிக்கு அவருக்கு சிறப்பாக உண்டு. மற்றும் இன்னும் நிறைய கோயில்களில் ஸ்ரீ வைஷ்ணவ கோயில்களில் தீபாவளி கொண்டாடப்படுது. அதே சமயத்தில் ஒரு வைஷ்ணவ திருவிழாவாக தோன்றுனா கூட இஸ்கான்ல தீபாவளி அதிக அளவில் கொண்டாடப்படுறது கிடையாது. இஸ்கான்ல தீபாவளி அப்படிங்கிறது பல நாட்களில் ஒரு நாள், அந்த அளவுக்கு ஒன்றும் பெருச விமரிசையாக நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் இருக்கு. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சம்பிரதாயம் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம். கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் தீபாவளி அப்படிங்கிறது ஒரு பெரிய திருவிழா அல்ல. கௌடிய வைஷ்ணவம் அப்படின்னா, கௌடியா அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சொன்னோம் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய மேற்கு வங்காளம், பங்களாதேஷ் அந்த பகுதிகள் தான் வந்து கௌட தேசம்னு சொல்கிறாங்க. அந்த கௌட தேசத்தை சார்ந்த ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படிங்கிறனால கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு விளக்கம். கௌடியா அப்படிங்கிறது பல அர்த்தங்களை கொண்டது. வங்காளத்திலிருந்து வரக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருக்கிறதுனால வங்காளத்தில் தீபாவளி வைஷ்ணவ திருவிழா கிடையாது. வங்காளத்தில் தீபாவளி ஒரு சக்தாவினுடைய திருவிழா. சக்தா அப்படின்னா சக்தியை வழிபடக்கூடியவர்கள், துர்கையை வழிபடக்கூடியவர்கள், காளியை வழிபடக்கூடியவங்க, காளி பூஜா, துர்க பூஜா. அதனால் கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்த ஆச்சாரியர்கள் யாருமே தீபாவளிக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கல. தீபாவளி கிருஷ்ணரோடு தொடர்பு இருக்கு. அன்னை யசோதை கிருஷ்ணரை உரலில் கட்டி போட்ட நாள். இருந்தாலும் அந்த நாளை நம்ம மாதம் முழுக்க கொண்டாடுறோம், குறிப்பாக அந்த நாள்லன்னு கொண்டாடுறது கிடையாது, மாதம் முழுக்க கொண்டாடுறோம். அடுத்த நாள் கோவர்தன பூஜை வருது. கோவர்தன பூஜா தொன்றுதொட்டு கௌடிய சம்பிரதாயத்தில் ஒரு மிகப்பெரிய திருவிழா. கோவர்தன பூஜா அன்னக்கூட்ட திருவிழா. அன்னம் சேர்த்து வச்சு மலை மாதிரி அன்னத்தை குவிச்சு அதை வழிபடக்கூடிய வழிமுறை அன்னக்கூட்ட திருவிழா. அது நம்ம ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவோம். ஸ்ரீல பிரபுபாதர் 1967 எழுதின ஒரு கடிதத்தில், ஒரு பக்தருக்கு எழுதின கடிதத்தில், தீபாவளிக்கு நமக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தமும் இல்லை, நம்ம ஏன் தீபாவளி கொண்டாடணும், அதெல்லாம் துர்கா பூஜா அல்லது விஜய், அது வந்து ராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள் அப்படின்னா கூட நமக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு கடிதம் எழுதினார். இன்னொரு கடிதத்தை அதுக்கு பின்னாடி 1968 தீபாவளி பத்தி எழுதும்போது, கோயில தீபாவளி கொண்டாடணும்னா கொண்டாடலாம், தீபாவளி ராமர் வெற்றி பெற்ற நாள், தாராளமாக கொண்டாடலாம், நீங்க என்ன பண்ணணும்னா கோயில் முழுக்க தீபத்தை ஏற்றி நீங்க தீபாவளி கொண்டாடுங்க அப்படின்னு எழுதினார். அதில் நம்ம புரிஞ்சுக்கலாம், இது ஒரு வைஷ்ணவ திருவிழா, ஆனால் குறிப்பாக கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு தொடர்பு இல்லாத ஒன்று. அதனால் சில நேரங்களில் பக்தர்கள் கொண்டாடணும்னு நினச்சா கொண்டாடலாம், இல்லைனா இஸ்கான் பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் பார்த்தோம்னா எத்தனை பேர் தீபாவளிய உண்மையா ஒரு திருவிழா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கொண்டாடுறாங்க? திருவிழா அப்படின்னா மங்களகரமான ஒன்று. திரு விழாக்கள் எத்தனையோ இருக்கலாம், ஆனால் திருவிழா அப்படின்னா எது ஒரு மங்களகரமானதோ அதுதான் திருவிழா. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் தீபாவளிய கிருஷ்ணர் நரகாசுரனை கொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க? கிடையாது. மக்களே நரகாசுரனா இருக்கிறாங்களே. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் நரகாசுரனா தான் இருக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க நரகாசுரனை கிருஷ்ணர் அழிச்சாரு அதனால நான் கொண்டாடுறேன். நீங்க நரகாசுரனா தானே? நரகாசுரன் என்ன பண்ணான்? நரகாசுரன் பல பெண்களை கடத்தி கொண்டு வந்து அடைச்சு வச்சிருந்தான். அல்லது நரகாசுரனுடைய ஒரு தன்மை, அவன் காம வயப்பட்டிருந்தான். அதுதான் கிருஷ்ணர் நரகாசுரனுடைய இடத்துக்கு போய் நரகாசுரனை கொல்றதுக்கு ஒரு காரணம். ஒரு சிலர் நவீன காலத்துல நரகாசுரன் வந்து தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு, நரகாசுரன் தமிழன், கிருஷ்ணர் ஆரியன், தமிழனை கொன்ன திருவிழாவை நம்ம கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் ஆரியர் கிடையாது, கிருஷ்ணர் பகவான். ஆரியா அப்படிங்கிறதும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு இனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆரியர் அப்படிங்கிறது ஒரு இனம் கிடையாது. ஆரியன் அப்படிங்கிறது யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அறிந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆரியர்கள். வாழ்க்கையினுடைய குறிக்கோளை அறிந்து பண்பட்ட நபர்கள் ஆரியர்கள்னு அழைக்கப்படுறாங்க. அதனால உலகத்துல எந்த பகுதியில வேணாலும் ஆரியர்கள் இருக்கலாம். வெள்ளக்காரங்க கூட ஆரியர்கள் ஆகலாம். வட இந்தியாவில் இருக்கிறவங்க கூட ஆரியன் இல்லாம இருக்கலாம். வட இந்தியாவை சேர்ந்தவெல்லாம் ஆரியன்னு சொல்றது ஒரு தவறான கருத்து. சரி, அது ஒரு பெரிய விவாதம், அது ஒரு பெரிய விஷயம். ஆரிய திராவிட அப்படிங்கிற ஒரு தவறான அபிப்பிராயங்கள். அந்த அபிப்பிராயத்தை வச்சுட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க நரகாசுரன் தமிழன் அப்படின்னு. சாஸ்திர பிரகாரம் பார்த்தோம்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இருக்கிற மாதிரி தெரியல. நரகாசுரனுடைய பூமி வேற ஒரு இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் நரகாசுரனுடைய பூமிக்கும் சம்பந்தமே இல்லை. நரகாசுரன் பூமாதேவிக்கும் வராகருக்கும் பிறந்த மகன் அப்படின்னு சொல்லப்படுறான். அதன் காரணத்துல இங்கே தமிழ்நாட்டில் பொதுவாக என்ன கதை சொல்லுவாங்க அப்படின்னா, நரகாசுரனை வந்து பூமாதேவியை கொல்லணும், கிருஷ்ணர் வந்து போரில் மயங்கின மாதிரி நடித்தார், அப்போதைக்கு சத்யபாமா எடுத்து கொன்னுட்டார், ஏன்னா அந்த அதுதான் பூமாதேவி வாங்கியிருந்த வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வேற ஏதாவது புராண ஆதாரம் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஸ்ரீமத் பாகவத பிரகாரம் பார்த்தோம்னா கிருஷ்ணர் மயங்கிலாம் இல்லை, கிருஷ்ணர் வந்து அப்படி கொஞ்சம் தோக்குற மாதிரி அப்படி நடிக்கிறார். அந்த சூழ்நிலையில் சத்யபாமா வந்து இவனை கொன்னுடுங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க, கொன்னுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி நரகாசுரனை கொல்றார். இதுதான் ஸ்ரீமத் பாகவதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. எப்படி பார்த்தாலும் நரகாசுரன் வதைக்கப்பட்டான். நரகாசுரன் என்னுடைய மரணத்தை மக்கள்லாம் கொண்டாடணும்னு சொன்ன காரணத்தினால தீபாவளி கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க. தீபாவளிக்கு ஏன் பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தெளிவான அர்த்தங்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. பட்டாசு அப்படிங்கிறது நவீன காலத்தினுடைய ஒரு படைப்பு. ஒரு சிலர் சொல்றாங்க தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது அப்படிங்கிறது பாபரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, ஒரு இஸ்லாமிய மன்னரால். இன்னைக்கும் கூட பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த தீபாவளி அப்படிங்கிற ஒரு திருவிழா ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய திருவிழாவாக இருக்கு. கொண்டாடுறதுனா என்னங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை, அது ரெண்டாவது விஷயம். கொண்டாடுறதுனா என்னங்கிறது ஹிந்துவுக்கோ முஸ்லீமுக்கோ கிறிஸ்துவருக்கோ யாருக்கும் தெரியறதில்லை, ஆனால் எல்லாரும் கொண்டாடுறாங்க. அவங்கள பொறுத்தளவு கொண்டாடுறது அப்படின்னா நல்லா சாப்பிடணும், நல்லா டிவி பார்க்கணும், புதுசாக ட்ரெஸ் போட்டுக்கணும், பட்டாசு அடிக்கணும், இதுதான் கொண்டாடுறதுங்கிறது. அந்த விதத்தில் அவங்க கொண்டாடுறாங்க. ஆனால் மக்கள் யாருக்கும் பொதுவாக தீபாவளி அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு கருத்துமே கிடையாது. இருந்தாலும் பார்க்கலாம், தொன்று தொட்டு இந்திய கலாச்சாரத்தில் எல்லா தரப்பினரும் இதை கொண்டாடி இருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவும் தீபாவளி கொண்டாடினதா சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லுது. தீபாவளி அல்லது எந்த ஒரு திருவிழா எடுத்துட்டாலும் தொன்று தொட்டு அந்த திருவிழாவினுடைய குறிக்கோள் மக்கள் பகவத் பக்தியில் அதிகமாக ஈடுபடணும் அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் பக்தியில் ஈடுபடணும். பக்தி அப்படிங்கிறது நித்தியமாக என்றென்றும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. கிருஷ்ணர் கீதையில் நிறைய இடத்துல சொல்றார், இடைவிடாமல் சததம் அப்படிங்கிற வார்த்தை கிருஷ்ணர் அடிக்கடி உபயோகப்படுத்துறத நம்ம பார்க்கலாம். எப்போதுமே பக்தி தொண்டில் ஒருத்தர் ஈடுபடணும். இருந்தாலும் திருவிழா அப்படிங்கிறது அப்படி பக்தியில் ஈடுபடுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சிறப்பு நாள், அதுதான் உண்மையாக திருவிழா அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். திருவிழா அப்படின்னா நம்ம அனுபவிக்கிறதுக்காக கிடையாது. திருவிழா அப்படிங்கிறது பகவத் பக்தியில் நம்ம முன்னேறதுக்கு இருக்கக்கூடிய வசதிகள், அதை நம்ம நம்மளுடைய அனுபவத்துக்காக நான் அனுபவிக்கிறதுக்காக நான் வந்து கொண்டாடுறேன் அப்படின்னா அப்போ அது திருவிழாவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே தீபாவளி மட்டும் இல்லை, எல்லா திருவிழாவையும் அவங்கவுங்களுடைய சொந்த அனுபவத்துக்காக தான் கொண்டாடுறாங்க. தான் எப்படி அனுபவிக்கலாங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு திருவிழாவும் கொண்டாடுறோம். அதுலேயும் கேவலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில திருவிழாக்கள் குறிப்பாக தீபாவளியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா எந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்கன்னா அதில் கொஞ்சம் கூட ஒரு ஆன்மீகம் அப்படிங்கிறதோ பக்தி அப்படிங்கிறதோ இல்லாமல் போயிடுச்சு. தீபாவளி என்னமோ பக்ரீத் மாதிரி இது ஆயிடுச்சு. எந்த விதத்தில் அப்படின்னு உங்களுக்கே புரியும். தீபாவளி அன்னைக்கு கறி கடையெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஏன், தீபாவளிக்கும் கறிக்கும் என்னையா சம்பந்தம்? சம்பந்தம் ஒன்றும் கிடையாது. அவனோட எண்ணம் தீபாவளி திருவிழா அப்படின்னா கொண்டாடணும், அவன் என்ஜாய் பண்ணணும். அவனுக்கு தெரிஞ்சது என்ஜாய்மெண்ட் அப்படின்னா கறி தின்றது, தண்ணி அடிக்கிறது, இதை தவிர அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களுக்கு திருவிழா அப்படிங்கிறத வெறும்னு கொடுத்து லீவு கொடுத்தா மட்டும் பத்தாது, அதுக்கான ஞானத்தையும் கொடுக்கணும். அது ஏன் கொண்டாடணும் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரியணும். இல்லைன்னா இதெல்லாம் வந்து ப்ரோஜனமே கிடையாது. ஏன் திருவிழா கொண்டாடணும், எதுக்கு தீபாவளி கொண்டாடணும், தீபாவளி இந்த மாதிரி கொண்டாடுறதுல அவசியமே இல்லை, அதுக்கு தீபாவளி வராமலே போகலாம். கறி தின்னு தண்ணி அடிக்கிறதுக்காக ஒருத்தன் தீபாவளி கொண்டாடுறானோ அத்தகைய தீபாவளி அவசியமே இல்லை. ஏன்னா திருவிழா அப்படிங்கிறது ஒருத்தனை பகவானை நோக்கி பக்கத்தில் கொண்டு வரணும், ஒருத்தனை அறியாமையிலிருந்து இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். ஆனால் அந்த திருவிழா உபயோகப்படுத்தி ஒருத்தன் இன்னும் அதிகமான இருளில் போகிறான் அப்படின்னா அப்போ அந்த திருவிழாவுனுடைய பலன் என்ன இருக்குது? எதுக்கு அந்த திருவிழா கொண்டாடணும், எதுக்கு புது ட்ரெஸ் போடணும், எதுக்கு கங்கா ஸ்நானம் பண்ணணும், எதுக்கு இந்த தண்டத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்? ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இதெல்லாம் வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? சொல்பம், ரொம்ப குறைவான மக்கள் தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் போடுறோம், தீபாவளிக்காக டாஸ்மார்க் கடை முழுக்க சரக்கெல்லாம் நிறைய ரொப்பி இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சது அதுதான், தீபாவளி என்ன கொண்டாட்டம், திருவிழா அப்படின்னா நல்லா குடிக்கிறது. ஏன் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வந்தது குறிப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னா தெரியல, எல்லா இடத்துலயும் நிறைய இடத்துல வட இந்தியால அந்த மாதிரி கிடையாது. வட இந்தியால தீபாவளிக்கு யாரும் கறி தின்ன மாட்டாங்க, தண்ணி அடிக்க மாட்டாங்க. அப்கோர்ஸ் இன்னைக்கு எல்லாம் மாறிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் மாறிட்டு இருக்கு. இருந்தாலும் தென்னிந்தியால அதிகம். சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன், தீபாவளிக்கும் பக்ரீத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லா நாள்லையும் கறி தின்றாங்க, எல்லா நாள்லையும் ஆடுலாம் சாவுது. இன்னும் சொல்ல போனால் பக்ரீத்தோட தீபாவளிக்கு தான் அதிகம் ஆடு சாவுது, ஏன்னா ஹிந்துக்கள் தான் ஜனத்தொகை ஜாஸ்தி. அதனால பக்ரீத்தோட தீபாவளிக்கு தான் அதிகமான ஆடு சாவுது. எல்லாத்தோட அதிகமாக இதில் தான் டாஸ்மார்க்கு வருமானம் வருது, கேவலமான வருமானம். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு மக்கள் தீபாவளி கொண்டாடுறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது, அர்த்தத்தை புரிஞ்சுக்காம கொண்டாடுறதுல பிரயோஜனமும் கிடையாது. உண்மையில் அவங்களுக்கு அது ஒரு யாரும் இதை வந்து ஒரு மத சடங்கு திருவிழா அது மாதிரி யாரும் நினைக்கிற மாதிரி தெரில. ஏதோ நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு நாள் அவ்வளோதான். எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறான், எல்லாரும் புது ட்ரெஸ் போடுறான், நானும் புது ட்ரெஸ் போடுறேன். எல்லாரும் வெடி வெடிக்கிறான், நானும் வெடி வெடிக்கிறேன். எல்லாரும் தண்ணி அடிக்கிறான், நானும் தண்ணி அடிக்கிறேன். எல்லாரும் கறி தின்றான், நானும் கறி தின்றேன். இதுதான், வேற ஒன்றும் அதில் வந்து எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடையாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வைஷ்ணவ கலாச்சாரத்தின்படி பார்த்தோம்னா இதுவும் பகவானை பற்றி அதிகமாக கேட்கறதுக்கு, அவருடைய பக்தியில் அதிகமாக ஈடுபடுறதுக்கு, அவருக்கு அதிகமாக சேவை பண்ணுறதுக்கு இது நமக்கு ஒரு வாய்ப்பு. நம்ம ராமாயணத்திலிருந்து ஸ்ரீராமர் அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த பகுதிகளிலிருந்து கொஞ்சம் படிக்கலாம். ராமர் தன்னுடைய வனவாசத்தை முடிச்சுட்டு திரும்பி அயோத்தியாவுக்கு எந்த வழியில் போனாரோ அதே வழியில் திரும்பி வரார். வந்துட்டு சராயு நதிக்கரையில் பார்த்துட்டு அயோத்தியாவுக்கு வெளியில் அவர் நின்றுறார். நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன் ராமர் பரத்வாஜ ரிஷியின் ஆசிரமத்தில் விமானத்தை நிறுத்தினார். உறவினர்களை சந்திப்பதற்கு முன் அவர்களது நலனை பற்றி விசாரிக்கவே அவர் அங்கு நிறுத்தினார். ராமரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றவுடன் பரத்வாஜர் அவரது வினாக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் ராமர் நகரத்துக்குள்ளார உடனே வரல, வழியில ஓரமா நின்னுக்கிறார். பரத்வாஜர் முனிவருடைய ஆசிரமத்தில் விமானத்தை நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் கேட்குறார், சொந்தக்காரங்களாம் எப்படி இருக்காங்க, யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறார். அப்போ அங்கே பரத்வாஜர் ராமருக்கு பதில் சொல்கிறார், நீங்கள் இல்லாத நேரத்தில் பரதர் மான் தோலையும் மரப்பட்டையும் உடுத்தி கொண்டு ஜடாமுடியை தரித்து கொண்டு கடுமையான துறவு வாழ்க்கையை மேற்கொண்டார். உமது பாதுகைகளை ராஜசிம்மாசனத்தில் வைத்து உமக்கு கீழ்ப்படிந்தவராக ராஜாங்கத்தை ஆட்சி புரிந்து வருகிறார். ஓ ராமா, எனது யோக சக்தியின் மூலம் நீங்கள் இந்த பூமி பாரத்தை குறைத்து விட்டீர் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆகையால் நீங்கள் விரும்பும் எந்த வரத்தினையும் நான் தங்களுக்கு அளித்திட மகிழ்வுறுவேன் என்று கூறினார். இங்க முதல்ல அவரு பரதரை பத்தி சொல்றார். பரத்வாஜ், எல்லாரும் நினைச்சாங்க பரதன் அவனாலதான் ராமர் காட்டுக்கு போனார் அப்படின்னு. பரதனும் ஒரு காரணம், பரதன் அப்படிங்கிற ஒரு மகன் இருந்த காரணத்தினாலதான் கைகேயி அந்த வரத்தை கேட்டா. ஆனா பரதருக்கு முற்றுமா பிடிக்கல. கைகேயி கைகேயிய வந்து ஒரு பிசாசு மாதிரி பார்த்தான் பரதன். கைகேய ஒரு சூழ்நிலையில பரதர் வந்து கொல்லணும்னு கூட முடிவு செஞ்சாங்க. பரதனும் சத்ருகுணம், ஒரு பெண் ஒரு தாய் இருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையே பறிச்சுட்டா இவ. தாயா இருந்து என்ன பிரயோஜனம், பெண்ணா இருந்து என்ன பிரயோஜனம், கொன்னரலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில அவங்க கொல்லல. ஏன்னா அவங்க நினைச்சாங்க, அப்ப பரதர் சொல்லுவார் சத்ருகன் கிட்ட, வேண்டாம் கொல்ல வேண்டாம். இல்ல சத்ருகன் பரதன்ட்ட சொல்லுவார், யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர்ட்ட சொல்லுவார், கொல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா கொன்னுட்டம்னா அது ராமருக்கு பிடிக்க. தங்களுடைய தங்களுக்கு பிரியமான ராமர் போனது அவங்களுக்கு இதயத்துல அவ்வளவு ஒரு பெரிய வலியை கொடுக்குது. அத கூட சரி பரவாயில்ல தாங்கிக்கலாம், ஆனா ராமருக்கு நம்ம கைகேயியை கொண்டு அது மூலமா வலிய கொடுக்க கூடாதுன்னு நினைச்சான். பரதருடைய பக்தி அவ்வளவு உயர்ந்தது. ராமர் இல்லாத போது ராமர் காட்டுல எப்படி இருக்காரோ அதே போல, இன்னும் சொல்ல போனா அதை விட கடுமையான தவத்தை பரதர் மேற்கொண்டார். ராமர் ராமர் அரியணையை விட்டுட்டார், அவர் ராஜ உடைகளையும் விட்டுட்டார். பரதனும் ராஜ உடைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மரப்பட்டை உடுத்திட்டு மான் தோலை உடுத்திட்டு ஜடாமுடி தரித்துட்டு கடுமையான துறவு வாழ்க்கையை மேற்கொள்றார். சிம்மாசனத்துல ராமருடைய பாதுகையை வச்சு அது மூலமா அவர் ஆட்சி பண்ணார். இதை கேட்டறியும் ராமர் பதில் சொல்றார், அதாவது பரத்வாஜ முனிவர் உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு கேக்குறார் ராமர் கிட்ட. நீங்க பூமி பாரத்தை குறைச்சிட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். ராமர் நினைக்கிறார் எனக்கு இவர் என்ன பண்ணணும், எனக்கு இவர் பண்றதோட எனக்காக சேவை பண்ணாங்க இந்த வானரங்கள், இவங்களுக்கு ஏதாவது பண்ண நல்லா இருக்கும். அதனால ராமர் மகிழ்ச்சியோட கேக்குறார், அயோத்தியாவின் வழிநெடுகில் உள்ள எல்லா மரங்களும் கனிகளாலும் மலர்களாலும் நிரம்பட்டும், மரங்களிலிருந்து தேன் ஓடைகளாக கீழே வடிந்து அந்த அமிர்தத்தின் நறுமணம் பரவட்டும் என்று பதிலளித்தார் பரத்வாஜ். பரத்வாஜ முனிவர் அவர்கிட்ட போய் ராமர் முதல்ல விசாரிக்கிறார் யார் எப்படி இருக்காங்கன்னு. அதை சொல்லி முடிச்சறியும் பரத்வாஜர் ராமர்கிட்ட சொல்றார், நீங்க வந்து பூமி பாரத்தை குறைச்சிட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேங்கிற. அதுக்கு ராமர் பதில் சொல்றார், அயோத்தியாவில் இருக்கக்கூடிய மரங்கள், அயோத்தியாவுக்கு போற வழிநெடுக இருக்கக்கூடிய எல்லா மரங்களும் கனிகளாலும் மலர்களாலும் நிரம்பட்டும், மரங்களிலிருந்து தேன் ஓடைகளாக கீழே வழிந்து அந்த அமிர்தத்தின் நறுமணம் பரவட்டும் அப்படின்னு கேட்கிறார். அவர் ஏன் கேட்கிறார் அப்படின்னா தன்னுக்காக சேவை பண்ண வானரங்களுக்காக, அதுதான் பகவானுடைய அன்பு பரிமாற்றம். பகவான் கிட்ட இருந்து இது வேணும் அது வேணும்னு கேட்கும்போது அதை கொடுப்பார் அவர் சில நேரங்களில், ஆனால் அத்தோடு அங்கே உறவு போயிடும், அன்பு பரிமாற்றம் இருக்காது. ஆனால் பகவானுக்கு ஏதாவது சேவை பண்ணும்போது அப்போ பகவான் அவங்களுக்கு ஏதாவது திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறார். அவங்களுக்கு என்ன தான் சேவை பண்ணணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் பக்தியினுடைய மிக உயர்ந்த நிலைகள். இருந்தாலும் ராமர் அதை வந்து கேட்கிறார் தன்னுடைய வானரங்களுக்காக கேட்டறியும். உடனடியாக அயோத்தியாவின் வழிநெடுக உள்ள மரங்கள் அனைத்தும் முதல் தரமான பழங்களினால் நிரம்பின. அந்த அற்புதமான மாற்றத்தை கண்ட ஆயிரக்கணக்கான வானரங்கள் புஷ்பக விமானத்திலிருந்து கீழே குதித்து தாங்கள் முழு திருப்தி அடையும் வரை விருந்தோம்பினர். எல்லா ரதத்துல இருந்தாங்க, புஷ்பக விமானத்துல பழம் எல்லாம் தேனெல்லாம் ரொம்ப நிறையும் எல்லாம் விமானத்துல இருந்து குதிச்சு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டாங்க எல்லா வானரங்களும். ராமர் வானரங்களது தன்னலமற்ற சேவைக்கு எப்படி கைமாறு செய்வது என்பதையே எப்போதும் நினைத்து கொண்டிருந்தார். இவ்வாறாக அவர்கள் திருப்தியுடன் இருந்ததை கண்டு அவர் மிக்க மகிழ்ச்சியுற்றார். இதுதான் பகவானுடைய தன்மை. பக்தர்கள் சந்தோஷப்பட்டா பகவான் சந்தோஷப்படுறார். அதுக்காக வந்து புலனின்பத்தில் பக்தர்கள் இருந்தால் பகவான் சந்தோஷப்படுறாருங்கிறது கிடையாது, பகவத் சேவையில். பின்னர் ஹனுமானின் பக்கம் திரும்பிய ராமர், ராமர் ஹனுமான் கிட்ட சொல்றார், எனது வருகையை குகனிடம் தெரிவிக்கவும். முதல்ல போய் குகன் கிட்ட சொல்ல. பின்னர் நந்தி கிராமத்திற்கு சென்று பரதனிடம் சீதை அபகரிக்கப்பட்ட எல்லா சம்பவங்களையும் அதற்கு பின் அவளது மீட்பையும் பற்றி தெரிவிக்கவும். அதுக்கப்புறம் நந்தி கிராமத்துக்கு போங்கிறார். நந்தி கிராமம் அப்படிங்கிறது அயோத்தியாவினுடைய ஓரத்தில் இருந்த ஒரு சின்ன கிராமம். பரதர் அங்கே தான் தங்கியிருந்தார். ராஜ பரிவாரங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எளிமையா கிராமத்தில் ஒரு குடிசையில் தங்கியிருந்தார். அங்கே போய் பரதனிடம் சீதை அபகரிக்கப்பட்டது மறுபடியும் மீட்டு கொண்டு வந்து எல்லா தகவலையும் நீ சொல்லுங்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க ராமருடைய பெருந்தன்மையே, எனது வருகையை கேட்டதும் பரதனின் முகத்தின் அறிகுறியை கவனமாக காணவும். அவர் சொல்றார், ராமர் நான் வந்துட்டேங்கிறத பரதன்ட்ட சொல்லு, பரதனுடைய முகத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்குங்கிறத பார். சந்தோஷப்படுறானா, வருத்தப்படுறானா, பெருமகிழ்ச்சி அடைகிறானா, இல்லை சரி வரட்டும் அப்படின்னு இருக்கானா? ஆ, அதுக்காக ராமர் வந்து பரதன் மேலே சந்தேகம் வச்சிருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ராமர் பரமாத்மாவா எல்லா இடத்துலையும் இருக்கார், அது மட்டும் அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இங்கே ராமர் தன்னுடைய பெருந்தன்மையை காட்டுறார், அவருடைய மிக உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்துறார். நாம் இந்த ஆசிரமத்திலிருந்து கிளம்புவதற்கு முன்பு அந்த தகவல்லாம் எனக்கு மறுபடி தெரிவிக்கவும்ங்கிறார். இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிவிச்சிரு பரதன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பற்றி. பரதன் பதவியின் மீதுள்ள பற்றினாலோ அதிகாரத்தினாலோ அல்லது ராஜபோக வாழ்விற்காகவோ அல்லது கைகேயியின் தூண்டுதலினாலோ ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அவ்வாறு அவன் செய்வதை அனுமதிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது, நான் சந்தோஷம்தான் அடைகிறேன். என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், கைகேயி வந்து இல்லை நீ தான் ஆட்சி பண்ணணும்னு பரதன்ட்ட விரும்பினாலும் சரி பரவாயில்ல, இல்லை பரதனுக்கே நான் ஆட்சி பண்ணணும்னு ஆசை இருக்குதா பரவாயில்ல, இல்லை ராஜபோகமாக வாழணுங்கிறதுல ஆசை இருக்கா அவனுக்கு பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதில் நான் சந்தோஷம்தான் அடைகிறேங்கிற. ஹனுமான் உடனே ஒரு மனித ரூபத்தை ஏற்று ஆகாய மார்க்கமாக பறந்து புறப்பட்டார். முதலில் அவர் குகனிடம் சென்று ராமர் பரத்வாரஜரது ஆசிரமத்தில் அன்றிரவை கழித்துவிட்டு அவரை சந்திக்க வருவார் என்று கூறினார். முதல்ல போய் குகன்கிட்ட சொல்லிடுறார். அதுக்கப்புறம் நந்தி கிராமத்துக்கு போறார். நந்தி கிராமத்திற்கு வந்த ஹனுமான் அங்கு பரதன் மரப்பட்டையை உடுத்தி கொண்டு ஜடாமுடி தரித்திருப்பதை கண்டார். பரதன் ஒரு சிறிய குடிலில் பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே புசித்து வந்து மிகவும் இளைத்து போய் பரிதாபமாக காணப்பட்டார். பரதர் ரொம்ப இளைச்சிட்டார், 14 வருஷமா ஒழுங்கா எதுவுமே சாப்பிடல. ராமர் அங்க பழமும் கிழங்கும் தான் சாப்பிட்றார், நான் இங்க வேற என்னத்தை சாப்பிட்றது? இது பரதனுடைய தன்மை. சில நேரங்களில் உண்மையில நம்ம பக்தர்களும் அதை பின்பற்றணும். பகவான் என்ன சாப்பிட்றாரோ அதை நம்ம சாப்பிடணும். பகவானுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம விருந்து சாப்பிட்றது கிடையாது. அது வந்து பக்குவமான பக்தி பாவம் கிடையாது. பகவானுக்கு நல்லா கொடுக்கணும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பழங்களையும் கிழங்குகளையும் மட்டுமே புசித்து வந்து மிகவும் இளைத்து போய் பரிதாபமாக காணப்பட்டார். பின்னர் ஹனுமான் பரதனை நோக்கி பார்த்துட்டார். முதல்ல பரதன் எப்படி இருக்காருங்க அதை பார்த்தோன்னு ஹனுமான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். நான் ராமரின் தூதுவனாக இங்கு வந்துள்ளேன். அவர் உமது நலனை பற்றி விசாரிக்கவும் தான் விரைவில் அயோத்தியாவிற்கு திரும்பி வரப்போவதையும் தெரிவிக்க விரும்பினார். அதற்காக என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்றார். இந்த இனிய மொழிகளை கேட்டவுடன் பரதனின் முகம் பேரானந்தத்தில் ஜொலித்தது. உன்னதமான உணர்வுடன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த பரதன் தரையில் மூர்ச்சை அடைந்தா. அப்படியே மயங்கி விழுந்துட்டார் சந்தோஷத்துல பரவசத்துல. தனது சுய நினைவு திரும்பியதும் பரதன் எழுந்து ஹனுமானை பூரண திருப்தியுடன் தழுவிக்கொண்டார். பிறகு ஹனுமானை கண்ணீர் மலையினால் நனைத்தார். சும்மா 2-3 சொட்டுலாம் இல்லை, கண்ணீர் வந்து மலை மாதிரி வருது பரதன். ஆனந்த கண்ணீர்ங்கிறது இந்த பக்கமாக வருமா? யாராவது பொதுவாக தான் இப்படி வரும் தண்ணி, ஆனால் ஆனந்தத்தை கண்ணீர் வந்தால் இந்த பக்கமாக வரும். ஆனந்த கண்ணீரில் அவர் நினைச்சு அவர் சொல்கிறார், என்னிடம் நீ இந்த நற்செய்தியை கொண்டு வந்தமையால் நான் உடனடியாக உனக்கு 100,000 பசுக்களையும் 100 கிராமங்களையும் 16 குமரி பெண்களையும் வெகுமதியாக அளிக்கிறேன். உடனே தானம். இவ்வளோ ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்க, நான் உனக்கு தானம் அளிக்கிறேங்க. தயவு கூர்ந்து ராமர் வனவாசத்தின் போது நேர்ந்த அனைத்தையும் என்னிடம் கூறுங்கள் அப்படின்னு கேட்கிறார். ராமரின் வனவாசத்தை பற்றிய எல்லா விஷயங்களையும் விவரித்த பின்னர் அவரது உடனடி வருகையை பற்றியும் கூறி ஹனுமான் முடித்தவுடன், நான் நீண்ட நாட்களாக மனதில் வைத்து போற்றியிருந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது என்று பரதன் உற்சாகத்துடன் அறிவித்தார். ரொம்ப சந்தோஷம் பரதனுக்கு. பிறகு பரதன் சத்ருகனை நோக்கி ராமரை வரவேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுமாறு உத்தரவிட்டார். இவ்வாறாக சுமந்திரன் மற்றும் இதர மந்திரிகள் அனைவரும் யானைகள் மேலேறி விரைவில் நந்தி கிராமத்தை வந்தடைந்தனர். கௌசல்யா, சுமித்ரா மற்றும் கைகேயி பல்லக்கில் வந்தனர். மிச்சவங்களாம் வராங்க. இவர் வந்து செய்தி சொல்லி அனுப்பிட்டார் சத்ருகன் கிட்ட. அங்க அயோத்தியால இருந்த மந்திரிகள் எல்லாரும் நந்தி கிராமத்துக்கு வந்துடுறாங்க. கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி அவங்களும் வந்து பல்லக்கில் வராங்க. கட்டிடக்கலை நிபுணர்கள் அல்லது பொறியியல் வல்லுநர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நந்தி கிராமத்துக்கும் அயோத்தியாவுக்கும் நடுவில் நந்தி கிராமத்தையும் அயோத்தியாவும் இணைக்கும் புதிய சாலைகளை அமைத்தனர். ராமர் வரார் புதுசாக, உடனே அவங்க வந்து ராமரை நல்லா விமரிசையாக கூட்டு போகிறதுக்காக சாலை அமைக்கிறாங்க. எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்ட பிறகு பரதன் ராமரது பாதுகைகளையும் வெண்கொற்ற குடையையும் சாமரங்களையும் எடுத்துக்கொண்டார். வெஞ்சாமரம் எடுத்துட்டு அவர் கொடை எடுத்துக்கிட்டு பாதுகை எடுத்துக்கிட்டு ராமரை கூப்பிடறதுக்காக போறார். எல்லா பிராமணர்களும் உடன் வர பக்கவாதியமாக சங்குகள் முழங்கி மத்தனங்கள் கொட்ட பரதர் குடிலை விட்டு வெளியேறினார். ராமரின் வருகையின் செய்தி உடனடியாக எங்கும் பரவியது. கிட்டத்தட்ட எல்லா அயோத்தியாவாசிகளும் அவரை காண விரும்பி நந்தி கிராமத்துக்கு வந்தனர். எல்லாரும் வந்துட்டாங்க. மந்திரிகள், குலகுருக்கள், மரியாதைக்குரிய குடிமக்கள், இசை வல்லுநர்களின் இன்னிசை ஒளிகள் மற்றும் கற்றறிந்த பிராமணர்கள் உறக்கமாக ஓதும் வேத மந்திரங்கள் என அனைவரும் பரதனுடன் சூழ்ந்து கொண்டனர். வேத மந்திரம் ஓதிக்கிட்டு பிராமணர்கள் எல்லாரும் அவர் கூட பின்னாடி வந்துட்டாங்க. இவர்களை பின்தொடர்ந்து இவர்களை பின்தொடர்ந்து தங்க கயிற்றினாலான கடிவாளங்களுடன் கூடிய அழகிய குதிரைகளால் பூட்டப்பட்ட ரதங்கள் வந்தன. இந்த ரதங்கள் தங்க இலைகளால் நெய்யப்பட்ட சித்திர வேலைப்பாட்டுடனான கொடிகளாலும் இதர பல்வேறு அலங்கார வேலைப்பாடுகளான பல அளவுகளை கொண்ட கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டன. தங்க ரதம் அலங்கரிக்கப்பட்ட ரதம் பின்னாடி வரு. தங்க கவச்சத்துடன் அழகுபடுத்தப்பட்ட சேனைகள், தாம்பூலத்தை தாங்கிய பணியாட்கள், பல பிரசித்தி பெற்றவர்கள், அழகிய விலை மகள்கள் ஆகியோரும் இருந்தனர். குடைகள், சாமரங்கள், பலதரப்பட்ட விலை மதிப்புடைய ஆபரணங்கள், ராஜருக்குரிய வரவேற்புக்கு பொருத்தமான உபகரணங்கள் அப்படின்னு நிறைய கூட வரும். சில மணி நேரத்திற்கு பின்னர் ராமர் வருவதற்கான அறிகுறி ஏதும் தோன்றவில்லை. பாரதர் பார்க்கிறார், என்னதுரா இது, ஹனுமான் இன்னத்து சொன்னாரு ராமர் வராருன்னு, நம்மளும் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டா ராமர் வர்ற மாதிரி தெரியலையே. மிகுந்த கவலையுடன் ஹனுமானை நோக்கி, உன்னது இயற்கையான வானரத்தன்மையை வெளிப்படுத்தி என்னுடன் விளையாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். விளையாடாத, நீ வானரம், உன் வேலையை காட்டாத. அப்போது ஹனுமான் வானரங்கள் நெருங்கி வருவதை காட்டினார். வானரங்கள் வர்றதுனால அங்க வந்து புழுதி கிளம்பும். அந்த புழுதி மண்டலத்தை பரதனிடம் காட்டினார். அங்க பாரு, புழுதி கிளம்புது, எங்க ஆளுங்க தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறார். அப்போது கர்ஜிக்கும் சப்தம் தொலைவில் இருந்து கேட்டது. கர்ஜிக்கும்னா அந்த குரங்கள்லாம் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சப்தம் அங்க கேக்கு. ஹனுமான் தூரத்தில் இருந்த புஷ்பக விமானத்தை கண்ட பார்த்தபோது ராமர் வந்து விட்டார் என்று ஆரவாரம் செய்தார். புஷ்பக விமானம் கண்ணில் பட்டறியும், ராம் வந்துட்டார், ராமர் வந்துட்டார் அப்படின்னு சத்தம் போறார். புஷ்பக விமானம் ஒரு முழு நிலவு ஆகாயத்தில் உதயமானது போல தோன்றியது. அதனை கண்டவுடன் கூட்டத்தினரும் சந்தோஷத்தில் உறக்கமாக ஆரவாரம் செய்தனர். யானைகள், குதிரைகள் என தங்களது ரதங்களிலிருந்து எல்லோரும் மரியாதையுடன் கீழே இறங்கினர். மரியாதை செலுத்துறதுதான், எல்லாத்துல இருந்தும் கீழே இறங்குறாங்க. பரதன் தொலைவிலிருந்தே ராமரை வழிபடத் தொடங்கினார். கூப்பிய கரங்களுடன் பரதன் பகவான் ராமரை போற்றி பிரார்த்தனைகளை அர்ப்பணித்தார். புஷ்பக விமானத்தின் முன்பாக கம்பீரமான பொலிவுடன் ராமரை நேரில் கண்டவுடன் அவருக்கு விழுந்து நமஸ்காரம் என்றார். அந்த தெய்வீக புஷ்பக விமானம் தரையில் இறங்கிய போது பரதன் விரைந்து முன் சென்று தனது மூத்த சகோதரனை வரவேற்க ரதத்தின் மேல் ராமர் உடனடியாக தனது இருக்கையில் இருந்து எழுந்து பரதனை தனது மடியில் பற்றி கொண்டு தழுவிக்கொள்ள விரும்பினார். பரதனது இதயம் பரவசத்தில் இலகி அவரது கண்களில் கண்ணீர் நிரம்பியது. பகவான் ராமச்சந்திரரை நோக்கி அவரது பாத கமலரை அன்புடன் கூடிய பேரானந்தத்தில் நமஸ்கரித்தார். அவர் பாத்திரி குடுகுடன் ஓடி போய் விழுந்து வணங்குறார். பரதன் மிகவும் இளைத்து போயிருப்பதை ராமர் கண்டார். தான் இல்லாத நேரத்தில் தனது சகோதரன் கோமியத்தில் சமைக்கப்பட்ட கோதுமையை தின்று தனது உடலை மரப்பட்டையால் மூடிக்கொண்டு ஜடாமுடி தரித்து கொண்டு குசாப்புள் படுத்திருப்பார் என்பது கேள்விப்பட்டார். இதுதான் தப வாழ்க்கை. பழம், கிழங்கு அது இல்லாம பார்த்தோம்னா கோமியத்துல கொஞ்சோண்டு இந்த பார்லின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கொஞ்சோண்டு சமைச்சு அவர் வந்து சாப்பிட்டுன்னு இருந்தார். அதுதான் அவருடைய உணவு. ரொம்ப இழைச்சி போயிருந்தார். அதை பார்த்தறி அதை கேள்விப்படுறார், பார்க்கிறார். மாபெரும் கருணை வாய்ந்தவரான பகவான் ராமர் இதை கேட்டதும் மிகவும் வருந்தினார். அதன் பின்னர் பரதன் லக்ஷ்மணரையும் சீதையையும் போற்றி புகழ்ந்து வரவேற்றார். பின்னர் அவர் சுக்ரீவனை அரவணைத்து, நாங்கள் நால்வரே ஆயினும் இப்போது நீங்கள் எமது ஐந்தாவது சகோதரர் ஆகிவிட்டீர் என்று கூறினார். சுக்ரீவன் கிட்ட பரதன் சொல்றார், நாங்க நாலு பேர் உன்னோட சேர்ந்து நாங்க அஞ்சு பேர் ஆயிட்டோம் அப்படிங்கிறார். அதன் பிறகு ஒவ்வொருத்தரும் அவரை பார்க்குறாங்க. அயோத்தியா மக்கள் எல்லாரும் வராங்க. ராமர் தனது தாய் கைசல் கௌசல்யாவை அணுகினார். பின்னர் ஒருவன் பின் ஒருவராக சுமித்ரா கைகேயி வசிஷ்டர் என அனைவரையும் வணங்கினார். குடிமக்கள் அனைவரும் கூப்பிய கரங்களுடன் முன்வந்து அவரை வரவேற்றனர். பிறகு ராமர் சீதை லக்ஷ்மணருடன் சீதை மற்றும் லக்ஷ்மணருடன் இணைந்து தங்களது மரியாதைக்குரிய வணக்கங்களை கற்றறிந்த பிராமணர்களுக்கும் குடும்பத்தின் மூத்த நபர்களுக்கும் சமர்ப்பித்தனர். அயோத்தியாவின் குடிமக்கள் அனைவரும் தங்களது மரியாதைக்குரிய வந்தனங்களை பகவானுக்கு சமர்ப்பித்தனர். அயோத்தியாவின் குடிமக்கள் தங்களது அரசர் நீண்ட நாட்கள் இல்லாது திரும்பி வந்ததை கண்டவுடன் அவருக்கு மலர் மாலைகளை அர்ப்பணித்தனர். தங்களது மேலங்கியை இசைத்து சந்தோஷத்தில் நடனமாடினர். அது வந்து ஒரு ஒரு அறிகுறி. அவங்க வந்து சதர் போட்டிருப்பாங்க, சதர் எடுத்து மேலே சுத்துவாங்க. அது வந்து மகிழ்ச்சியினுடைய ஒரு அறிகுறி. அது மாதிரி அவங்க எல்லாரும் நடனமாடுறாங்க. அதன் பின்னர் பரதர் ராமரது மர பாதுகைகளை கைகளில் ஏந்தி ராமரின் முன்பு வந்தார். இந்த பாதுகைகளை கவனத்துடன் ராமரின் பாத கமலங்களை பொருத்தி தாங்கள் இல்லாத சமயத்தில் ராஜ்யத்தை இந்த பாதுகைகளே மேற்பார்வையிட்டன. உமது கருணையினால் அயோத்தியா செழிப்புடன் பொக்கிஷமான சாலை, பண்டகசாலை, சேனைகள் என அனைத்தும் 10 மடங்கு பெருகியுள்ளது. எனது கடமை தற்போது முடிந்துவிட்டது. இப்போது அனைத்தையும் தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று பரதர் கூறினார். மர பாதுகைகளை பகவான் ராமருக்கு முன்பு அர்ப்பணித்த பின்னர் பரதர் கூப்பிய கரங்களுடன் கண்களில் நீர்வழிய நின்றார். பகவான் ராமர் பரதனை தனது 2 கரங்களாலும் நீண்ட நேரமாக அணைத்தபடி கண்ணீரினால் நீராட்டினார். பகவானும் ஆனந்த கண்ணீர்னால நீராட்டுறார். அதன் பிறகு ராமர் புஷ்பக விமானத்தை அதன் உரிமையாளரான செல்வத்தின் அதிபதி குபேரனிடம் திரும்பிச் செல்ல கட்டளையிட்டார். இவ்வாறாக அந்த தெய்வீக விமானம் வடதிசையை நோக்கி ஆகாயத்தினுள் பறந்தது. பின்னர் ராமர் தனது குருவா வசிஷ்டரின் பாதத்திற்கு அருகில் அமர பரதர் அங்கு வந்து வேண்டினார். அன்பு சகோதரரே, இனியும் தாமதிக்காமல் பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரியணையில் அமர்ந்து ராஜபோக வாழ்க்கைக்கு திரும்பி வரவும். பின்னர் ராமர் பெரும் விழாவிற்கு மத்தியில் அயோத்தியாவிற்குள் பிரவேசித்தார். உள்ள போகும்போதும் பெரிய திருவிழாவோட பிரவேசிக்கிறார். அழகிய நறுமணமிக்க மலர்கள் அவரது உடலில் தூவப்பட்டு வரவேற்கப்பட்டார். மாபெரும் பிரசித்தி பெற்றவர்களான பிரம்மா எல்லோரும் அவரை வந்து வரவேற்று அதன் பிறகு அவருடைய ஜடாமுடியை நீராட்டி அவருக்கு ராஜ உடைகளை கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணார். இது தீபாவளி அப்போ நம்ம கேட்க வேண்டிய கதையில் ஒன்று. ஸோ ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்வி கேட்குறார் பரதன், தானம் கொடுக்கும்போது ஏன் பெண்களையும் சேர்த்து கொடுக்குறார்? வழக்கம், வேத கலாச்சாரம், பெண்கள் தானமாக கொடுக்கப்படுறது வழக்கம். ஒரு மன்னனுக்கு தன்னுடைய குடிமக்கள்கள் எல்லாரும் மேலேயும் உரிமை இருக்கு. பரதன் மன்னனுடைய பணியை எடுத்திருந்தான். அதனால பரதனுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்கள் மேலேயும் உரிமை இருக்கு. அந்த விதத்தில் தான் விரும்பக்கூடிய ஒருத்தருக்கு கன்னி பெண்களை தானமாக கொடுக்கறதுக்கு பரதர் முன்வரார். அதில் எதுவும் என்ன இருக்கு? அஃப்கோர்ஸ் ஹனுமான் ஆஞ்சநேயர், அவர் பிரம்மச்சாரி, அவர் தான் மனித உருவை எடுத்துட்டுல போறாரு. யாரு முதல்ல அணுகும்போது யாருன்னு தெரியாம தானே அணுகிறாரு? பரதருக்கு தெரியாதே. நான் இவர் போய் சொல்றாரு, நான் ராமருடைய தூதரா வந்திருக்கேன் வரார் அப்படின்னு சொல்றார். உடனே மகிழ்ச்சியில அவர் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு, அவ்வளவுதான். வேற ஏதாவது கேள்விகள்? ராமச்சந்திர பகவான் கி ஜாய், பகவான் ஸ்ரீகிருஷ்ண கி ஜாய், தீபாவளி மகோத்சவ் கி ஜாய், ஹரே கிருஷ்ணா.